ஓசை வானொலி நேயர்கள் அனைவருக்கும் எமது காலை வணக்கங்கள். ஒவ்வொரு சனிக்கிழமை காலையும் 104.6 FM அலைவரிசையில் உத்தமிழ் கலந்து உங்களின் வீடு தேடி வரும் ஒரு தனித்துவமான தமிழ் வானொலியை கேட்க தவறாதீர்கள். வானொலி பெட்டிக்கைகள் குழுமியிருந்து இன்றைய முத்தமிழ் ஓசை வானொலி நிகழ்ச்சியை கேட்பதற்காக ஒன்று கூடியிருக்கும் எமது அன்பு தமிழ் உறவுகளே, இன்று ஜூலை மாதம் 13ஆம் தேதி சனிக்கிழமை 2019ஆம் ஆண்டு தமிழ் மூத்தோர் சங்கத்தின் சார்பிலே எமது நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியிலே முதலாவதாக நண்பர் லக்குவன் சொக்கலிங்கம் அவர்கள் முகப்பு திருக்குறளுடன் தயாராக இருக்கின்றார். வணக்கம் லக்குவன் அவர்களே.
வணக்கம் ஷான்.
ஆமாம், சொல்லுங்கள் உங்களுடைய திருக்குறளை எமது நேர்களுக்காக.
வணக்கம் நேர்களே, நாம் இன்று காண இருக்கும் திருக்குறட்பாக்கள் இரண்டும் நட்பு ஆராய்தல் என்ற அதிகாரத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்படுகின்றன. இதில் 811 குறளாக அமைந்திருக்கும் முதல் குறள் அந்த நட்பாராய்தல் அதிகாரத்தில், பருகுவார் போலினும் பண்பிலார் கேண்மை பெருகலிர் குன்றல் இனிது. சம்மட்டி அடிதான் பாருங்க. பருகுவார் போலினும் பண்பிலார் கேண்மை பெருகலிர் குன்றல் இனிது. அதாவது அன்பு மிகுதியால் பருகுவார் போல் தோன்றினாலும் நற்பண்பு இல்லாதவரின் நட்பு வளர்ந்து பெருகுவதை விட தேய்ந்து குறைவது நல்லது என்று கூறுகிறார் திருவள்ளுவர். பருகுவார் போலினும் பண்பிலார் கேண்மை பெருகலிர் குன்றல் இனிது.
ஆமாம், பண்புதான் மிக முக்கியமானது என்று திருவள்ளுவர் கூறுகிறார் நினைக்கின்றேன்.
இடுக்கண் களைவுதான் நட்பு என்று இன்னொரு திருக்குறளில் கூறுவார். நட்பை பற்றி அடுத்த குறள் நாம் பார்க்க இருக்கும் குறள் 813. உருவது சீர்தூக்கும் நட்பும் பெறுவது கொள்வாரும் கல்வரும் நேர் பஹ் அடிய பாருங்க. உருவது சீர்தூக்கும் நட்பும் பெறுவது கொள்வாரும் கல்வரும் நீர். இதில் மூன்று நபர்களை வைக்கிறார். ஒருவர் பெறுவது கொள்வார், மற்றவர் கல்வர், இன்னொருவர் உருவது சீர்தூக்கும் நட்பு. அதாவது கிடைக்கும் பயனை அளந்து பார்க்கும் நண்பரும் அன்பை கொள்ளாமல் பெறுகின்ற பொருளை கொள்ளும் விலை மகளிரும் கல்வரும் ஒரு நிகரானவர் என்று ஒரே அடி சம்மட்டேட்டி அடிக்கிறார். எனவே நாம் நட்பு என்று நினைக்கும் பொழுது நல்ல நட்பு நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். அந்த நட்பை நாம் உயிர் உள்ளவரை போற்றி பாதுகாக்க வேண்டும் என்பது எனக்கு தெரிகிறது.
ஆமாம், உண்மையிலே இந்த நட்பு என்பது ஒரு உள்ளத்திலே இருந்து வருகின்ற ஒரு உண்மையான நட்பு என்றைக்கும் அழியாத ஒன்றாக இருக்கும் என இலக்கன் சொல்லுங்கள்.
நிச்சயமாக. எனவே நாம் ஒருவது சீர்தூக்கும் நட்பு பெறுவது கொள்வாரும் கல்வரும் நேர் என்ற வகையில் நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுத்து அந்த நட்பை நாம் உயிருள்ள வரை போற்றி பாதுகாத்து நல்ல நண்பர்களாக வாழ வேண்டும் என்பது என்னுடைய ஆசை ஐயா.
ஆமாம் லக்வன், இன்றைய நிகழ்ச்சியிலே நாங்கள் முதலாவதாக ஒரு திரைப்பட பாடலை கொடுப்பதாக இருந்தால் அல்லது ஏதாவது பாடலை கொடுப்பதற்கு நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்?
நாம் நிறைய பாடலை கேட்டிருக்கிறோம். இருந்தாலும் என்னை மிகவும் தற்போது சமீப காலமாக ஒரு பாதித்த ஒரு பாடல், நீங்கள் அத்தனை பேரும் உத்தமர் தானா என்ற சிவாஜியின் அருமையான பாடல். கண்ணதாசன் வரிகள் தான், MSV-யின் இசைதான். கேட்டு பார்ப்போமே.
ஆமாம், உண்மையிலே ஒரு சிறந்த தத்துவ பாடல் இதோ நேயர்களுக்காக.
நீங்கள் அத்தனை பேரும் உத்தமதானா சொல்லுங்கள், உங்கள் துஞ்சை தொட்டு பார்த்துக் கொள்ளுங்கள். உள்ளவனெல்லாம் நல்லவனாவா, இல்லாதவனே சொல்லாதவனாம் பூமியிலே. பின்னே நன்மை தீமை என்பது என்ன, பாவ புண்ணியம் என்பது என்ன பாதையிலே. நீங்கள் அத்தனை பேரும் உத்தமதானா சொல்லுங்கள், உங்கள் ஆசை நெஞ்சை Thank you.
நீங்கள் ஒரு பெரியராக இருக்கிறீர்கள். திருவாளர் தென்கட்சி சுவாமிநாதன் அவர்களுடைய நகைச்சுவையான கருத்துக்கள் கதைகள் எல்லாம் தமிழ் மக்களிடையே மிகவும் பிரபலியமானவை. அந்த வகையிலே நீங்கள் அவரை பற்றி என்ன சொல்கிறீர்கள்?
திரு தென்கட்சி கோ சுவாமிநாதன் பொறுத்தவரை, என்னை பொறுத்தவரை, அவர் என்னுடைய கல்லூரி காலங்களில் பள்ளி இறுதி நாட்களில் அவருடைய பேச்சை கேட்காத நாளே இல்லை என்று கூறலாம். அவ்வளவு என்னை ஈர்த்தவர், இப்பவும் ஈர்த்து கொண்டுதான் இருக்கிறார். நல்ல விதமாக அவர் ஒரு வாரம் ஒரு தகவல் என்ற ஒரு நூலை வானதி பதிப்பகம் வெளியிட்டது பாருங்களேன். அதில் ஆசிரியர் என்ற முறையில் திரு தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் எழுதிய வரிகளை படிக்கும் பொழுது நமக்கு மிகவும் புரகாகிதமடைகிறது. பாருங்களேன், இலக்கிய உலகுக்கு சேவை செய்கிறவர்களும் இருக்கிறார்கள், எழுதாமல் இருந்து இலக்கிய உலகுக்கு சேவை செய்கிறவர்களும் இருக்கிறார்கள். நான் அந்த இரண்டாவது வழியை பின்பற்றி இலக்கிய சேவை செய்யலாம் என்றுதான் எண்ணிக்கொண்டிருந்தேன். இருந்தாலும் லேனாவும் பேனாவும் என்னை விடுவதாக இல்லை. எழுதுங்கள் என்றார், எழுதி கொண்டிருக்கிறேன். கல்கண்டில் இந்த கட்டுரைகள் வருவது எனக்கு பெருமையாக இருக்கிறது. வானதியில் அவை புத்தகமாக வருவதும் எனக்கு பெருமையாக இருக்கிறது. என்றாலும் படிக்கிறவர்களுக்கு இது எப்படி இருக்கிறது என்பதை அவர்கள்தான் தீர்மானிக்க வேண்டும். எழுதச் சொன்னா லேனா தமிழ்வாணன், புத்தகமாக்கிய வானதி திருநாவுக்கரசு இருவரும் எனது நன்றிக்குரியவர்கள். என்னுடைய எழுத்துக்களையும் ஏற்றுக்கொள்ள முன்வந்த அவர்களின் துணிச்சல் பாராட்டுக்குரியது என்று 1996 அவர் வாழ்ந்த காலத்தில் எழுதி தந்த முகவரை அணிந்துரை என்று கூறலாம். அவரை நன்றாக நாம் நினைவில் நிறுத்திக் கொள்ள இயன்றவரை அவருடைய சிறிய குறும் பேச்சுக்களை கேட்க வேண்டும்.
லக்வன், இன்று அவருடைய ஒரு முக்கியமான ஒரு தலைப்பொன்று கடவுளுக்கும் கஞ்சரிப்பை பற்றி அவர் விளக்குகின்ற விதம் இதோ நேர்களுக்காக.
ஒரு ஊர்ல ஒரு ஆள் இருந்தான், நிறைய பணம் சேர்த்தான். அவனுக்கு சம்பாதிக்க தெரியுமே தவிர செலவு பண்ண தெரியாது. மகா கஞ்சன், காசை கையில எடுக்கவே மாட்டான். எடுத்தா செலவு செய்ய வேண்டியிருக்குமே, அதனால இப்படியே அவன் காலத்தை ஓட்டி விட்டான். வயசாயிட்டது. அவனுடைய மனைவி ஒரு நாள் கேட்டாங்க, இவ்வளவு நாளா நீங்க என்ன எங்கேயுமே அழைச்சிட்டு போனதில்லை, இப்போவாவது அழைச்சிட்டு போகக்கூடாதா அப்படின்னாங்க. எங்க போகணும் சொல்லுன்னா, காசிக்கு போகணும், கங்கையில குளிக்கணும்னாங்க. இவன் பார்த்தான், இதுக்கு ஏன் அவ்வளவு தூரம் செலவு பண்ணிட்டு போகணும், நம்ம ஊர் ஆத்துலயே குளிக்கலாமே, இதுவும் புண்ணிய நதிதான், இங்கே குளிச்சா அங்கே குளிச்ச பலன் கிடைச்சிரும் அப்படின்னா. சரின்னு ரெண்டு பேரும் ஆத்தங்கரைக்கு போனாங்க. அன்னைக்கு ஏதோ விசேஷம், நிறைய கூட்டம், நிறைய பேர் குளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. கரையில் சில புரோகிதர்கள் நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. குளிக்கிறதுக்கு முந்தி அவங்கக்கிட்ட உட்காந்தா ஏதோ மந்திரம்லாம் சொல்லுவாங்க, கொஞ்சம் காசு கொடுக்க வேண்டியிருக்கும். அதனால் இவன் என்ன பண்ணான், ஆத்தங்கரையிலேயே கொஞ்சம் தூரம் போனான், ஊரை விட்டு தள்ளி வந்துட்டான். அங்கே யாருமே இல்லை. அப்பாடான்னு சந்தோஷப்பட்டான், குளிக்கலாம்னு புறப்பட்டான். இந்த நேரம் கடவுள் பார்த்தார், இந்த கஞ்சனுக்கு ஏதாவது புத்தி போகட்டணும் அப்படின்னு நினைச்சார். உடனே ஒரு புரோகிதர் மாதிரி உருவத்தை மாத்திக்கிட்டு அந்த ஆள் முன்னாடி வந்து நின்னார். அவனுக்கு அதிர்ச்சி, இங்க யாருமே இருக்க மாட்டாங்கன்னு நினைச்சா இங்கேயுமே ஒரு ஆள் வந்துட்டாரு, என்ன பண்றதுன்னு யோசனை பண்ணான். புரோகிதர் உருவத்துல இருந்த கடவுள் சொன்னார், இதை பாருங்க, இன்னைக்கு விசேஷ நாள், நீராடுறதுக்கு முன்னாடி சுயகல்பம் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னார். என்கிட்ட பணம் எதுவும் இல்லையேன்னா, பரவாயில்ல அப்புறமா கொடுங்க, வாங்கிக்கிறேன். ஆனால் ஒன்று, எவ்வளவு கொடுப்பீங்கிறத மட்டும் இப்போவே சொல்லி கொடுங்க அப்படின்னார். இவன் ரொம்ப யோசனை பண்ணான், ஒரு 10 பைசா தரேன் அப்படின்னா. சரின்னு ஒத்துக்கிட்டு எல்லா கிரியைகளையும் அவர் செஞ்சார். அதுக்கப்புறம் கணவனும் மனைவியும் ஆற்றுல குளித்தாங்க, அவர் போயிட்டார். கொஞ்ச நாள் கழித்து அவன் வீட்டுக்கு வந்தார் கடனை வசூல் பண்ணுறதுக்கு. வாசலில் நின்றுக்கிட்டு இருந்த அவன் மனைவி இவரை பார்த்ததும் தயங்க ஆரம்பித்தாங்க. அந்த அம்மா கிட்ட விஷயத்த சொன்னார். அந்த அம்மாவோட தன்னுடைய கணவர்கிட்ட சொன்னாங்க. அவன் யோசனை பண்ணான், இப்போ வெளியில் போனால் அவனுக்கு 10 காசு கொடுக்க வேண்டியிருக்கும், அதனால எனக்கு காய்ச்சல்னு அந்த ஆளுகிட்ட சொல்லிவிடு, இன்னொரு சந்தர்ப்பத்தில் என்னை வந்து பார்க்க சொல்லு அப்படின்னா. அந்த அம்மா போய் சொன்னாங்க, அப்படிங்களா, அப்படின்னா அவரை நான் உடனே போய் பார்க்கணுமே அப்படின்னு உள்ள நுழைய ஆரம்பித்தார். அவங்க மறுபடியும் இருங்க இருங்க தான் வரேன்னு சொல்லிவிட்டு உள்ள ஓடி விஷயத்தை சொன்னாங்க. இது எதுடா வம்பா போச்சு அப்படின்னு பார்த்தான். மனைவியை கிட்டத்தில் கூப்பிட்டான். இதோ பாரு, ஜன்னி கண்டு நான் இறந்து போயிட்டதா சொல்லிவிடு அப்படின்னா சொன்னாங்க. புரோகிதர் பார்த்தார். அப்படின்னா ஒரு வழியாக இருந்து அவருடைய இறுதி சடங்குகளையும் நானே முடிச்சுட்டு போயிடுறேன் அப்படின்னார். உள்ளே இருந்தவன் யோசனை பண்ணான், அந்த ஆள் என்னை விடமாட்டான் போல இருக்கு, அதனால் ஒரு சவப்பெட்டியில் என்னை வச்சு தூக்கிக்கிட்டு மயானத்துக்கு போங்க பார்த்துக்கலாம் அப்படின்னா. புரோகிதரும் விடுற மாதிரி இல்லை, கூடவே நடந்து போயிட்டுருக்கிறார். அங்கே இறக்கி சடங்குகளை முடிச்சுட்டு தீ வைக்கிற நேரம் பொட்டிக்குள்ளே இருந்த நம்ம ஆள் அலறி அடிச்சுட்டு வெளியில் ஓடி வந்தான். புரோகிதர் உருவத்தில் இருந்த கடவுள் சிரித்தார், தன்னுடைய சுய உருவத்தை காட்டினார். அதுக்கப்புறம் அவனை கூப்பிட்டு, இதை பாருப்பா ஏன் இப்படி அல்லாடுற, ஏதாவது வர வேணும்னா கேள் தரேன் அப்படின்னார். அவன் யோசனை பண்ணான், பகவானே ஒரே ஒரு வரம்தான் உங்ககிட்ட கேட்கணும்னா, என்ன வேணும் கேளுன்னார். அந்த 10 பைசா தட்சிணையை தள்ளுபடி பண்ணா போதும் அப்படின்னா. கடவுளும் சரின்னு சொல்லிட்டு போயிட்டார். இப்படி ஒரு கதையை சுவாமி சிவானந்தர் சொல்லியிருக்கிறார். செல்வந்தர்கள் பல பேர் இப்படித்தான் இருக்கிறாங்க, தாங்களும் அனுபவிக்க மாட்டாங்க, அடுத்தவங்களுக்கும் கொடுக்க மாட்டாங்க. இது மாதிரியான கஞ்சர்களுக்கு இந்த உலகம் இல்லை அந்த உலகம் இல்லைங்கிறார் அவர். இந்த கதையில் கடவுள் கடன் வசூலுக்கு வந்தது மாதிரி நம்ம ஊர் ஆள் ஒருத்தன் இன்னொருத்தர்கிட்ட 10 பைசா கடன் கொடுத்துட்டான். திருப்பி வாங்கறதுக்கு நடையா நடக்கிறான். கடைசியாக கேட்டான், நீ எப்போதான் கடனை திருப்பி தரப்போற, அதை முடிவா சொல்லுன்னா. வர்ற வியாழக்கிழமை கண்டிப்பாக கொடுத்துருவேன் அப்படின்னானா அவன். அன்னைக்கு நான் ஊரில் இருக்க மாட்டேனே அப்படின்னானா இவன். அதனால என்ன, நானும் தான் அன்னைக்கு ஊரில் இருக்க மாட்டேன் அப்படின்னா.
லக்வன் அவர்களே, உண்மையிலே ஒரு சிறந்த கருத்தாளம் உள்ள ஒரு பேச்சுத்தான் அந்த தென்கட்சி சுவாமிநாதனுடைய பேச்சு எங்களுக்கு தந்திருக்கின்றது. நீங்கள் அடுத்ததாக எமது நேயர்களுக்கு எவற்றை தர இருக்கிறீர்கள் சொல்லுங்கள். அவற்றை பற்றி
இன்று நாம் வித்தியாசமாக ஒரு தலைப்பை காண இருக்கிறோம். அதாவது, உடம்பை வருத்துவது ஆன்மீகம் தானா? உடம்பை வருத்துவது ஆன்மீகம் அல்ல, நீங்கள் சொன்னபடி உடம்பு கேட்கிறதா என்ற கேள்வி உனக்கு எழுகிறது. கேட்போமே, நீங்கள் சொன்னபடி உடம்பு கேட்கிறதா, அல்லது உடம்பு சொன்னபடி நீங்கள் கேட்கிறீர்களா? உடம்பு உங்களின் உண்மையான ஊழியனா அல்லது கள்ளத்தனமான எஜமானனா? உங்கள் உடம்பு உண்மையான ஊழியனாக உங்களது உத்தரவுகளை கட்டுப்பட்டு சுறுசுறுப்பாக லகுவாக உத்திசைவுடன் உங்களுக்கு ஒத்துழைத்தால் ஆனந்தம் உங்கள் வாழ்வில் ஆரம்பமாகிவிட்டது என்று அர்த்தம் இல்லையா? இதைத்தான் விசையுறும் பந்தினைப் போல் உள்ளம் வேண்டியபடி சிலம் உடல் கேட்டேன் என பாரதியார் கூறினார். சொன்னதை செய்யும் உடல் வேண்டி சொல்லால் தவம் செய்கிறார் மகாகவி பாரதி. ஒளிப்படைத்த இந்தியாவை உருவாக்க எண்ணி தான் பாடி கொடுத்த புதிய ஆத்திச்சூடியில் உடலினை உறுதி செய் என்று உத்தரவும் போடுகிறார். இந்தியாவின் நம்பிக்கை நட்சத்திரங்களான அல்லது உலகின் நம்பிக்கை நட்சத்திரங்களான இளைஞர்கள் மாபெரும் அறிவாளிகளாக இல்லாவிட்டாலும் குடிமொழி போய்விடாது. ஆனால் அவர்கள் பலவீனமான நோயாளிகளாக இருக்கக்கூடாது என்பதே என் முதல் அக்கறை. முன்னுரிமை சிந்தனை, தன்னை பார்க்க வந்த பையன் பலவீனமாக இருக்கிறானே என்று டானிக் எழுதி கொடுத்தார் மருத்துவர். 10 நிமிடத்தில் திரும்பி வந்த பையன், டானிக் மூடியை திறக்க முடியல டாக்டர், அதை திறக்க அளவுக்கு எனக்கு சக்தி வர்ற மாதிரி ஊசி போடுங்கள் என்றானாம். உடல்தான் ஆனந்தத்தின் ஆதார சுருதி. பழைய மரபு வழுவாத கோயில்களில் 5 திருச்சுற்றுக்கள் பஞ்ச பிரகாரம் என்று கூறுவார்கள். அது இருக்கும். இதில் முதல் சுற்று அன்னமய கோஷம், அதாவது உணவால் உண்டான உடல், ஸ்தூல சரீரம். பொதுவாக இந்த உடலை அழியக்கூடியது, கிழியக்கூடியது, சோற்று துருத்தி, அழுகினாரும் அருவறுப்பானது என்று சொல்லிவிடுகிறார்கள் சமயவாதிகள். ஆனால் வாழ்வை தோக்குபவர்கள் இந்த மேற்கோள்களை இவ்வளவு அவசரப்பட்டு அப்படியே எடுத்துக்கொள்வது கூடாது. உடல் கண்ணுக்கு தெரியும் ஆத்மா, ஆத்மா கண்ணுக்கு தெரியாத உடல் என்று கவித்துவமாக பேசுகிறார் ஓஷோ. உடம்பை கேவலமாக தாழ்வாக நினைப்பது இயல்பு என்றாலும் அது நமது அறியாமை என்கிறார் திருமூலர். முன்னம் உடம்பை இழுக்கென்றிருந்தேனே என்று தனது தவறுக்கு வருத்தம் தெரிவிக்கிறார். பின்னர் உள்ளம் பெரும் கோவில் ஊன் உடம்பு ஆபிடித்தும் விட்டார். அதனால் அடுத்து கவனமாக உடம்பினை யான் இருந்து ஓப்புகின்றேனே என்று தன் தவறை திருத்திக் கொண்டதாக வாக்குமூலம் தருகிறார் திருமூலர். எனவே உங்கள் உடம்பிடம் அன்பு காட்டுங்கள், அதை கொடுமைப்படுத்தாதீர்கள். உடம்பு வருத்துவது ஆன்மீகமல்ல, அதை பாதுகாப்பாக கௌரவத்துடன் பராமரியுங்கள். அது உன்னதமாக கட்டப்பட்ட மிகச்சிறந்த கோயிலை எவரேனும் இடித்தால் நீங்கள் சும்மா இருப்பீர்களா? உடம்பு உன்னதமாக உருவாக்கப்பட்ட கடவுளின் கோயில், அதை சாட்டையால் அடிப்பது, ஊசிகளால் குத்திக் கொள்வது, மண்டையில் தேங்காய் உடைப்பது, இவையெல்லாம் கோயிலை இடிக்கும் மோசமான செயல்கள்தானே. உடம்பு எத்தனை உயர்ந்த கருவி தெரியுமா? ஒரு ரொட்டி தொண்டை வாயில் போட்டால் சில மணி நேரத்தில் அது இரத்தத்தில் ஒரு துளியாக மாறிவிடுகிறது. எலும்பு, நரம்பு, மஜ்ஜை, கொழுப்பு, தோல் என்று பற்பல உறுப்புகளின் அடிநாதமாகிய சத்துப்பொருளாக அந்த ரொட்டி பிரித்திருக்கப்பட்டு கொரியர் சர்வீஸ் மாதிரி அங்கங்கே அந்தந்த சத்துப் பொருளாக சேமிக்கப்பட்டு சக்கை வெளியே தள்ளப்படுகிறது. இப்படி ஒரு கருவியை மனித குலம் இன்னும் கண்டுபிடிக்கவே இல்லை என்பது ஞாபகத்தில் இருக்கிறதா? இப்படி ஒரு முனையில் ரொட்டியாக போட்டால் மறுமுனையில் ரத்தமாக மாற்றும்படியான தொழிற்சாலை ஒன்றை 45 மைல் சுற்றளவில் பல கோடி ரூபாய் செலவில் அமெரிக்காவில் அமைத்தனர். ஆனால் அந்த முயற்சி தோல்வியடைந்ததாக படித்திருக்கிறேன். நண்பர் ஒருவருக்கு பார்வை கோளாறு, கண் மருத்துவக்கு சென்றோம். அன்று கண் மருத்துவர் ஊரில் இல்லை. வயதான அவரின் தந்தை தட்டு தடுமாறியபடி வைத்தியம் செய்து கொண்டிருந்தார். என் நண்பருக்கு சொட்டு மருந்து ஊற்றிவிட்டு தம் வெற்றியை கொண்டாடும் விதம், மருந்து எப்படி இருக்கு என்று கொக்கரித்தார். என் நண்பரோ பீதியுடன் புளிப்பாயிருக்கு என்றபடி வாயை துடைத்துக் கொண்டார். ஒரு வழியாக சகல கிளாபிரகளும் புடிந்து நண்பர் கண்ணாடி போட்டுக்கொண்ட போது கணக்கு பார்த்தோம். 7000 ரூபாய் செலவாகியிருந்தது. இப்படி கண்ணாடி போடும் அவசியம் உங்களுக்கு ஏற்படாமல் இருந்தாலே இந்த பணம் மிச்சமாகும் என்று புரிய வேண்டும். கண் மாதிரியே பல் வைத்தியரிடம் போனால் பல்லையும் தட்டிவிட்டு வில்லையும் நீட்டி விடுகிறார். கடவுள் நமக்கு இலவசமாக தந்துள்ள 2 கிட்னிகளை விற்க தயார் என்றால் எத்தனையோ லட்ச பலர் தயாராக உள்ளனர் என்பதை அறிவீர்களா? ISI முத்திரை கொண்ட பம்ப் செட்டுகளை 1000 ரூபாய் கொடுத்து வாங்கினாலும் அடிக்கடி ரிப்பேர் ஆகிவிடுகிறது. ஆனால் நம் உடம்பில் 24 மணி நேரமும் இரத்தத்தை பம்ப் செய்யும் இருதய மோட்டார் வருடக்கணக்காக இடைவெளியின்றி இயங்கிக் கொண்டே இருக்கிறது. உடல் என்கின்ற இந்த உன்னத கருவியின் மேன்மை உணர்ந்து உடலை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்று திருமூலர் மாதிரி எம்பி குதிக்க வேண்டாமா? உடலை வளர்ப்பது என்பது நிறைய தின்று கொழுகொழுவென்று இருப்பது என்று பொருள்படாது. நண்பர் ஒருவர் என்னை விட பருமனாக இருப்பார். உடல் இழைக்க மருத்துவரை நாடினார். உங்களது இரவு உணவு என்ன என்று கேட்டார் மருத்துவர். முழு சாப்பாடு, சாம்பார், ரசம், தயிர், கூட்டு, பொரியல், முடிந்தால் வடை பாயாசம் என்று மகிழ்ச்சி பொங்க சொன்னார் அந்த நண்பர்.
லக்வன், இந்த சாரப்பட வெளிவந்த ஒரு திரைப்படம் தான் வறுமையின் நிறம் சிவப்பு. கமல்ஹாசனுடைய நடிப்பிலே வெளிவந்த அந்த படத்திலே இடம்பெறுகின்ற பாரதியார் பாடலை எமது நேயர்களுக்காக இப்போது தருகின்றோம். இதோ
சக்தி நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கெட பொழுது எரிவதுண்டோ நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கெட பொழுது எரிவதுண்டோ சொல்லடி சிவசக்தி என்னை சுடர் மிகும் சுமையன வாழ்ந்திட உரிகுவையோ
திரைப்பட பாடலை தொடர்வது நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தின் அறிவித்தல் ஒன்று. நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய ஜூலை மாதத்திற்கான மதிய உணவுடன் கூடிய மாதாந்த ஒன்று கூடல் எதிர்வருகின்ற ஜூலை மாதம் 20ஆம் தேதி சனிக்கிழமை காலை 10 மணி தொடக்கம், பிற்பகல் 2 மணி வரை எலஸ்லி போர் ஞாபகார்த்த மண்டபத்திலே மிகவும் சிறப்பான முறையிலே இடம்பெற இருக்கின்றது. அனைத்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களையும் தவறாது கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினர். மறந்துவிடாதீர்கள், நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களே, உங்களுடைய ஜூலை மாதத்திற்கான மதிய உணவுடன் கூடிய மாதாந்த ஒன்று கூடல் எதிர்வருகின்ற ஜூலை மாதம் 20ஆம் தேதி சனிக்கிழமை காலை 10 மணி தொடக்கம், பிற்பகல் 2 மணி வரை எலஸ்லி போர் ஞாபகார்த்த மண்டபத்திலே மிகவும் சிறப்பான முறையிலே நடைபெற இருக்கின்றது. அனைத்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களையும் தவறாது கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினர். இதாக சமூக அறிவித்தல் ஒன்று. தெல்லிப்பளை மகாஜனா கல்லூரியின் நியூசிலாந்து வாழ் பழைய மாணவர்களின் 16வது வருடாந்த ஒன்று கூடல் ஜூலை மாதம் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, அதாவது நாளை மாலை நடைபெற இருக்கின்றது. இந்த நிகழ்வில் மகாஜனா கல்லூரியின் பழைய மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் தங்கள் குடும்பத்துடன் வந்து பங்குபெற்றுமாறு நிகழ்ச்சியின் ஏற்பாட்டாளர்கள் அன்புடன் கேட்டுக் கொள்கின்றார்கள். இடம் அஞ்சுரேஜ் பார்க் கம்யூனிட்டி மண்டபம், இலக்கம் 16 ஸ்வேன் கிரசன்ட், பக்குரங்கா. நேரம் 14/7/2019 மாலை 6 மணி. மறந்து விடாதீர்கள், இடம் அஞ்சுரேஜ் பார்க் கம்யூனிட்டி ஹால், இலக்கம் 16 ஸ்வேன் கிரசன்ட், பக்குரங்கா. நேரம் 14/7/2019 மாலை 6 மணி முதல். தொடர்புகளுக்கு சுபாசினி சத்தியேஸ்வரன், தொலைபேசி இலக்கம் 2746544, திருமதி சுகி சந்திரன், தொலைபேசி இலக்கம் 2727177, திருமதி சுகி சந்திரன், தொலைபேசி இலக்கம் 2727177. இந்த நிகழ்வு நாளை ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணி முதல் பக்குரங்கா அஞ்சுரேஜ் பார்க் கம்யூனிட்டி மண்டபத்தில் இடம்பெற இருக்கின்றது. லக்வன், அடுத்ததாக ஒரு இலங்கை பாராளுமன்றத்திலே அண்மையிலே நடந்த ஒரு நம்பிக்கையில்லா பிரேரணை, அது தொடர்பான ஒரு செய்தி குறிப்பொன்றை நேர்களுக்காக தரலாம் இருக்கின்றோம். சொல்லுங்கள் லக்வன், அந்த செய்தி குறிப்பை முதலாவதாக.
நிச்சயமாக, அரசாங்கத்திற்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை மீளவும் ரணிலை காப்பாற்றிய சம்பந்தன் இந்த தலைப்பில் இந்த செய்தி துணுக்கு. மக்கள் விடுதலை முன்னணியால் அரசாங்கத்துக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட நம்பிக்கையில்லா பிரேரணை 27 மேலதிக வாக்குகளால் தோற்கடிக்கப்பட்டுள்ளது. நம்பிக்கையில்லா பிரேரணை மீதான விவாதம் நேற்று ஆரம்பிக்கப்பட்டு இன்று மாலை வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. இதன்போது பிரேரணைக்கு 92 பேர் ஆதரவாகவும் எதிராக 119 பேரும் வாக்களித்துள்ளார்கள். தமிழ் தேசிய கூட்டமைப்பு அரசாங்கத்திற்கு ஆதரவாக வாக்களித்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை சுதந்திர கட்சி, அதாவது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உட்பட ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு ஆதரவாக வாக்களித்துள்ளது.
மற்றும் ஒரு செய்தி குறிப்பொன்று. இலங்கை தொடர்பிலே அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் வெளியிட்டுள்ள தகவல், உயிர்த்த ஞாயிறு தினத்தன்று இடம்பெற்ற தாக்குதலின் பின்னர் இவ்வாறான செயற்பாடுகள் தலை தூக்குவதை தடுக்க அமெரிக்கா இலங்கையுடன் இணைந்து பணியாற்றும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அறிவித்திருக்கின்றார். பயங்கரவாதத்துக்கு எதிரான நடவடிக்கைகள், சமுத்திர மற்றும் தேச எல்லை பாதுகாப்பு என்பவற்றுக்கு இலங்கை அமெரிக்கா ஒத்துழைப்பு வழங்க உள்ளது. ஜனநாயகம், சட்டவாட்சி, மனித உரிமைகள் போன்றவற்றை உறுதிப்படுத்துவதற்காக இருதரப்பு உறவுகளை வலுவூட்டுவதன் அவசியத்தை அமெரிக்க ஜனாதிபதி சுட்டிக்காட்டியிருக்கின்றார். அடுத்ததாக லக்வன், தற்போது உலக கோப்பை கிரிக்கெட் துடுப்பாட்ட போட்டிகள் இறுதிக்கட்டத்தை நெருங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே இறுதிப் போட்டி எதிர்வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நியூசிலாந்து நேரப்படி 9:30 ஆரம்பமாக இருக்கின்றது. இந்த இறுதிப் போட்டியிலே இங்கிலாந்து அணிக்கும் நியூசிலாந்து அணிக்குமான இறுதிவரை இருக்கின்றது. இதிலே மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட இந்திய அணி மற்றும் ஆஸ்திரேலிய அணிகள் தோல்வியை தழுவி தங்களுடைய அரை இறுதி சுற்றிலே இருந்து வெளியேறி இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே லக்வன் நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் இந்த போட்டி தொடர்பிலே?
நானும் சில நாட்களாக கிரிக்கெட் போட்டிகளின் நிலைகளை பார்த்துக் கொண்டுதான் வந்தேன். ஆனால் முன்றைய நாள், நேற்றுக்கு முந்தினம் நடந்த ஒரு நிகழ்வு என்னை மிகவும் பாதித்தது. இது என்னவென்றால், ஒரு சோதிடர் எப்படி இதை தீர்க்கமாக செய்தார் சொன்னார் என்பதை நாம் இப்போது கேட்போமே. மிகவும் நன்றாக இருக்கிறது, கேட்டு பாருங்களேன்.
ஸ்போர்ட்ஸ் பொறுத்தவரையிலும் இந்தியாவின் நிலை எப்படி இருக்கும்? 2019 வேர்ல்ட் கப் யார் ஜெயிப்பாங்க?
ரொம்ப கஷ்டமான கேள்விதான் இது. இருந்தாலும் ப்ரிடிக்ஷன் நம்ம சொல்றோம், அது கிரகத்தின் கையில இருக்கு. இந்த ஆண்டு ப்ரிடிக்ஷன் படி பார்க்கும் பொழுது வேர்ல்டு கப் 2019 இங்கிலாந்துல நடக்குது. அந்த மேட்ச்ல செமிஃபைனல்ஸ் வந்து இந்தியா, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, நியூசிலாந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுல இந்தியாவுக்கு இங்கிலாந்துக்கு அல்லது இந்தியாவுக்கு நியூசிலாந்துக்கு வரும், அதுல புதுசா யாராவது ஜெயிப்பாங்க. நியூசிலாந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கேன் வில்லியம்சன் பிளேயர் ஆஃப் த சீரீஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அது ஏன்னா 11 பேர் விளையாடுறாங்க, அதுல யாராவது ஒருத்தர் மறும்போது வித்தியாசப்படும். ஆனா என்னுடைய ப்ரெடிக்ஷன் நியூசிலாந்து டைட்டில் வின்னர், மேன் ஆஃப் தி மேட்ச், மேன் ஆஃப் தி சீரீஸ் கேன் வில்லியம்சன்.
எதிர்பார்ப்பு உண்மையிலே நடந்தால் எமக்கு எல்லோருக்கும் சந்தோஷம் என்று நினைக்கின்றோம். ஏனென்றால் இந்தியா ஏற்கனவே போட்டியிலிருந்து விலத்திவிட்டது, ஆஸ்திரேலியாவும் விலத்திவிட்ட நிலையிலே அடுத்ததாக நாங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு முடிவு நியூசிலாந்து அணியினுடைய வெற்றி என்பதுதான். லக்வன், இறுதியாக என்னவற்றை நேர்களுக்காக சொல்லி நிகழ்ச்சியை முடிப்போம் சொல்லுங்கள்.
நண்பர் ஒருவர் என்னை விட பருமனாக இருப்பார், உடல் இழைக்க மருத்துவரை நாடினார். இதை பற்றி நாம் முதல் பேசிக் கொண்டிருந்தோம். உடம்பை பற்றி இன்னும் சில கருத்துக்கள், அதோடு முடிக்கலாம். உங்களது இரவு உணவு என்ன என்று கேட்டார் மருத்துவர். முழு சாப்பாடு, சாம்பார், ரசம், தயிர், கூட்டு, பொரியல், முடிந்தால் வடை பாயாசம் என்று மகிழ்ச்சியாக சொன்னார் நண்பர். டாக்டர் கடுகடுப்பாகி, ராத்திரி தூங்குவதற்கு முன்னாடி இப்படியா சாப்பிடுவாங்க, ரெண்டே ரெண்டு சப்பாத்தி சாப்பிடுங்க என்று கடிந்து கொண்டார். நண்பரோ துளியும் கவலையின்றி, ரெண்டு சப்பாத்தி தானே, சரி சாப்பாட்டுக்கு முந்தியா பிந்தியா என்று விளக்கம் கேட்டாரே பார்க்கலாம். டாக்டர் நொந்தே போனார். உடலை வளர்ப்பதா ஆனந்தம், விருந்தும் விஷம் விரதமும் வேண்டாம் என்ற நடுநிலை உணர்வே உடலை பேணும் ரகசியம் என்கிறார்கள் மருத்துவர்கள். 8 ஏக்கர் நிலம் வைத்திருக்கும் ஒருவர் அதை எப்படி வைத்திருக்கிறார், எவ்வாறு பயன்படுத்துகிறார் என்பதை பொறுத்தே அதன் மதிப்பு நிர்ணயம் ஆகிறது இல்லையா, கூடிக்கொண்டே போகிறது. அதுபோல என்சான் உடம்பை வைத்திருக்கும் ஒருவர் அதை எப்படி வைத்திருக்கிறார் என்பதை பொறுத்தே அதன் மேன்மை நிர்ணயமாகிறது. திறமைமிக்க டிரைவர் தனது லட்சியத்தை எட்ட தான் ஓட்டும் காரோடு ஒருபோதும் போராடுவதில்லை, அதை எவ்வாறு கொண்டு செலுத்த வேண்டும் என்பதில் கவனமாக இருக்கிறார். காரை லாகவமாக கையாண்டும் அதிகமாக பராமரித்தும் தனது பயணத்தை சுகமாக்குகிறார், இலக்கை விரைவில் எட்டுகிறார். அதுபோல கடவுளை நோக்கிய ஆன்மீக பயணம் மேற்கொள்ளும் விவேகிகள் தங்களது பயணம் சுகமாகவும் விரைவாகவும் அமைய உடலை எதிர்த்து போராடுவீர்கள். மாறாக நன்கு பராமரியுங்கள், உணவை குறைத்து குறைப்பது குற்றமே இல்லை, ஆனால் தொடர்ச்சியாக பல்வேறு காரணங்களை சொல்லி ஒட்ட கிடைப்பது நல்லதல்ல. அதேபோல் கடவுள் பெயரை சொல்லிக் கொண்டு அளவுக்கு மீறி விருந்து உண்பதும் அறிவுடைமையாகாது. விரத காலங்களிலும் உடலில் சர்க்கரை திறனுக்கு ஏற்ப பழங்கள், வெறும் வயிற்றில் நீர் அருந்திய பின் இளநீர், பானகம் முதலியவற்றை நாம் கைவிட வேண்டும். ஒரு நள்ளிரவில் கேட்டார், சிதாரின் நரம்புகள் இறுக்கமாக இருந்தால் அதில் இசை பிறக்குமா? இல்லை, கம்பிகள் அருந்துவிடும். இது புத்தரின் வாக்கு. கம்பிகள் மிகவும் தளர்வாக இருந்தால் இசை பிறக்குமா என்றார் புத்தர். பிறக்காது, விரைப்பும் இல்லாமல் தளர்வும் இல்லாமல் நடுநிலையில் இருந்தால் மட்டுமே இசை பிறக்கும் என்றான் சுரோனோ என்னும் இசைக்கலைஞன். இது என் உடம்புக்கும் பொருந்துமே என்றார் புத்தர். சுரோனோ விழிப்படைந்தான்.